சிவஞான சித்தியாரிலே இரண்டாம் சூத்திரத்து மூன்றாம் அதிகரணத்திலே அசுத்த தத்துவங்கள் அவை இரண்டு வகைப்படும், வித்யா தத்துவங்கள் என்றும் ஆன்ம தத்துவங்கள் என்றும் இரண்டு வகைப்படும். அந்த வித்யா தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்களும் ஒன்றை அடுத்து ஒன்று எவ்வாறு தோன்றுகின்றன, அத்தத்துவங்களுள் ஒவ்வொன்றும் எவ்வாறு தொழிற்படுகின்றன என்ற செய்திகளை எல்லாம் அற்புதமான முறையிலே சொல்லி வருகின்ற திருப்பாடல்களை பார்த்து வருகின்றோம். அவற்றுள் வித்யா தத்துவங்களுள் முதற்கண் சொல்லப்படுகின்ற காலம் நியதி கலை, இவற்றின் தத்துவங்களை, காலம் நியதி கலை ஆகிய தத்துவங்களை பற்றி சொல்லக்கூடிய பாடல்களை முதற்கண் பார்த்தோம். காலம்தான் வந்து கர்மத்தை வரையறை செய்கின்றது. இந்த கர்மபலன் இந்த காலத்தில்தான் நுகரப்பட வேண்டும் என்ற வரையறையை கால தத்துவம் தான் செய்கின்றது. எந்த ஒரு கர்மபலனும் காலம் கூட்டுவிக்கும் போதுதான் நுகர முடியும். எவ்வளவோ முயற்சி செய்யலாம், முயற்சிக்கு பலன் உரிய வேளையில் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு அந்த முயற்சி மட்டும் காரணம் என்று தான். உலகியல் பார்வை ஒன்றுமே உடையோர், உலகியல் பார்வை மட்டுமே உடையோர் அவர்கள் என்ன கருதி வருகின்றார்கள், பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சிக்கு பலன் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அந்த பலனுக்கு முயற்சி ஒன்றே முழுமுதற் காரணம் என்று அவர்கள் பேசி வருகின்றனர். அது மெய்ப்பொருள் ரீதியாக சிந்தித்து பார்க்கும் பொழுது பிழைப்பட்ட கருத்து என்பது தெளிதிர்ப்புடனாகும். முயற்சி ஒன்றே பலனை தந்துவிடும் என்று சொன்னால் முயற்சி செய்வோர் எல்லோருக்கும் உரிய வேளையிலே பலன் கிட்டியிருக்க வேண்டும். உலகத்திலே அவ்வாறு கிட்டுவதையும் பார்க்கின்றோம், ஒரு சாராருக்கு கிட்டாமல் போவதையும் பார்க்கின்றோம். ஒரு சமயத்திலே முயற்சி பலனை விரைந்து பெற்றவர்களே பெரிதொரு சமயத்திலே மிகவும் தாமதித்து பெறுதலையும் உலகிலே நாம் பார்த்து வருகின்றோம். அதனால்தான் அற்புதமாக மூதுரை என்ற நீதிநூல் சொல்லியிருக்கின்றது, அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. எத்தனை முயற்சிதான் செய்தாலும் காலம் கூட்டுவித்தாலன்றி அந்த முயற்சிக்கு பலன் கிட்டாது. அதான் இந்த முயற்சியின் பலனை இந்த காலத்தில் தான் நுகர வேண்டும் என்று கால தத்துவம் வரையறை செய்கின்றது. கால தத்துவம் கூட்டுவிக்க வேண்டும். இருவினைகளுக்கு உண்மை கூறுகின்ற சென்ற அதிகரணத்தில் கூட இந்த சிந்தனையை நாம் செய்திருந்தோம். அப்புறம் வந்து உறற்பால தீண்டா விடுதல் அரிது என்றும் நீதிநூல்கள் கூறுகின்றன. அனுபவிக்க வேண்டிய வினைப்பலன்களை அனுபவிக்காமல் தவிர்த்தல் இயலாது என்பது அதன் கருத்து. அதற்கு காரணம் நியதி தத்துவம். இன்ன வினைப்பலனை அனுபவிக்க வேண்டிய இந்த ஆன்மா அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வலுவாது நியதி தத்துவம் தான் நிறுத்துகின்றது. சரி, வினைப்படனை அனுபவிக்கக்கூடிய காலத்தினை கால தத்துவம் வரை செய்து தருகின்றது. அந்த ஆன்மா அந்த பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று நியதி தத்துவம் நிலைநிறுத்துகின்றது. அப்புறம் அந்த வினைப்படனை அப்படி ஆன்மா அனுபவிக்கும் பொழுது, காலத்தாலும் நியதியாலும் கூட்டி வைக்கப்பட்ட வினைப்படனை ஆன்மா அனுபவிக்கும் பொழுது அந்த வினைப்படனை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அளவிலே அந்த ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல் ஆகிய மூன்றும் விளக்கமுற வேண்டும். அதற்குத்தான் வந்து கலை, வித்தை, அராகம் என்ற மூன்று தத்துவங்கள். கலை வந்து ஆன்மாவின் செயற்பாட்டினை தூண்டுகின்றது, வித்தையானது ஆன்மாவினுடைய அறிவை தூண்டுகின்றது, அராகமானது ஆன்மாவினுடைய இச்சையை தூண்டுகின்றது. இந்த அறிவிச்சை செயல்களை ஒரு பொருள் தடுத்துள்ளது, அதை நாம் மறந்துடக்கூடாது. ஆணவமலம் அனாதியே ஆன்மாவினுடைய அறிவிச்சை செயல்களை ஆணவமலம் தடுத்துக் கொண்டுள்ளது. ஆகவே அந்த ஆணவமல சக்தியினை ஓரளவாவது ஒடுக்கினால்தான் ஆன்மாவிற்கு சிறிதளவாவது இந்த அறிவிச்சை செயல்கள் விளங்கும். அந்த பொறுப்பை கலை என்ற தத்துவம் எடுத்துக்கொள்கின்றது. கலைதான் ஆன்மாவினுடைய அந்த மூல பந்தமாகிய ஆணவமல சார்பினை, அந்த ஆணவமலத்தினுடைய மறைப்பினை சிறிதே விளக்கி அந்த ஆன்மாவுக்கு கிரியாசக்தியை எழுப்புகின்றது. கிரியாசக்தி ஆன்மாவிடம் இருப்பதுதான், இருப்பதை தானே வந்து தூண்ட முடியும். அப்புறம் வித்தையானது ஆன்மாவின் அறிவை விளக்குகின்றது, அராகமானது இச்சையை விளக்குகின்றது. எந்த அளவுக்கு இவை விளக்கும் என்று சொன்னால் வினைப்பலனை நுகரத்தக்க அளவிற்கு தான் விளக்கும். அறிவிச்சை செயல்கள் வந்து திருவருளால் விளக்கம் பெறும் பொழுது, இதுவும் திருவருளால் தான். என்ன கலை வித்தை அராகம்னா தாமே தொழிற்பாட்டை செய்யுமா? நாயகன் ஆணையாளே என்று சொன்னார் இல்லையா? முதல்ல தத்துவங்கள் தோற்றம் சொல்லும் போதே சொல்லிட்டார், நாயகன் ஆணையாளே. எல்லா தத்துவத்துக்கும் அதை கூட்டிக் கொள்ள வேண்டும். எந்த தத்துவமும் தானாக தொழில் செய்யாது, நாயகன் ஆணையினால் தான் தொழில் செய்யும். அவன் வந்து உரிய தேவர்களை அதிட்டித்து அந்த தேவர்கள் வாயிலாக இந்த தத்துவங்களை எல்லாம் அவன் தான் செலுத்தி இந்த உயிர்களுக்கு அறிவிச்சு செயல்களை எல்லாம் விளங்க செய்கின்றான். ஆக நாயகன் ஆணையாலே கலை தத்துவமானது ஆன்மாவினுடைய அனாதி மறைப்பாகிய ஆணவ இருளை சிறிதே ஒடுக்கி அந்த ஆன்மாவின் கிரியாசக்தியினை எழுப்புகின்றது. வித்தையானது ஆன்மாவினுடைய ஞானசக்தியினை எழுப்புகின்றது. இச்சையானது ஆன்மாவினுடைய அராகமானது ஆன்மாவினுடைய இச்சாசக்தியை எழுப்புகின்றது. வினைப்படனை நுகரத்தக்க அளவுக்கு. இதே இது வந்து சுத்த ஆவத்தையில் வரும்போது அப்போ திருவருளால் நேரடியாக இந்த அறிவிச்சை செயல்கள் விளக்க முடிகின்றன. இப்பவும் திருவருளால் தான் விளக்க முடிகின்றன. ஆனால் திருவருளால் தத்துவங்கள் வாயிலாக, ஆனால் திருவருள் தான் நமக்கு இந்த உதவியை செய்து நமக்கு தெரியவில்லை. ஏன்னா திருவருளானது திரோதான சக்தி என்ற நிலையில் இருந்து கொண்டு மறைப்பாற்றல் என்று சொல்வார்கள். அந்த திரோதான சக்தி என்ற நிலையிலே இருந்து கொண்டு தன்னை காட்டாமல் வினைக்கீடான போகங்களை மட்டும் இந்த ஆன்மாவுக்கு உணர்த்தி தத்துவங்கள் வாயிலாக ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களை விளக்கி வருகின்றது. ஆனால் சுத்தாவத்தையிலே ஆன்மா இவ்வாறு வினைப்போகங்களை நுகர்ந்து பரிபக்குவம் எழுதிய அந்த சுத்தாவத்தையிலே திருவருளானது நேரடியாக ஆன்மாவினுடைய அறிவிச்சை செயல்களை விளக்கி நிற்கும். அப்பொழுது ஆன்ம அறிவிச்சை செயல்கள் வியாபக நிலை பெறும். அதனால இப்பொழுது ஏகதேசமாக இந்த கலையை கொண்டு மனமறைப்பை சிறிதே ஒதுக்கி அந்த கலையினால் கிரியாசக்தியும் வித்தையினால் ஞானசக்தியும் அராகத்தினால் இச்சாசக்தியும் தூண்டப்படுகின்றன. அப்போ ஒரு வினைப்படனை நுகர வேண்டும் என்றார். கலை வித்தை அரகங்களாலே அறிவிச்சை செயல்கள் ஆன்மா விளங்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வினைப்படனை நுகர்வதற்கு ஏற்ற வகையிலே காலம் கூடி வர வேண்டும். அந்த வினைப்படனை ஆன்மா நுகர்ந்தே ஆக வேண்டும் என்று நியதி அங்கு கூடியிருக்க வேண்டும். ஆக வினைப்படனை நுகரும் வேளையிலெல்லாம் ஆன்மாவானது காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற இந்த ஐந்து தத்துவங்களோடும் கூடி விளங்குவதனால், இவை ஐந்து தத்துவங்களும் ஆன்மாவிற்கு ஐந்து சட்டைகள் போல விளங்குவதனால் இந்த ஐந்து தத்துவங்களும் பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லப்படும். இப்படி பஞ்ச கஞ்சுகத்தோடும் ஆன்மா கூடியிருக்கின்ற வேளையிலே பொதுவகையால் புருட தத்துவம் என்று பெயர் வரும். பின்னர் மூலப்பகுதியிலிருந்து தோன்றக்கூடிய அவிச்சை முதலிய ஐவகை குற்றங்கள் பஞ்ச கிளேசம் என்பார்கள். அந்த பஞ்ச கிளேசத்தோடும் ஆன்மா கூடிய வழி சிறப்பு வகையால் கூட என்று பெயர் வரும் என்றெல்லாம் மிக முக்கியமான செய்திகளை பார்த்தோம். அவை மிகவும் முக்கியமான செய்திகளாக இருப்பதனாலே மீள ஒரு முறை சுருக்கமாக நாம் நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது. இனி அந்த மூலப்பகுதியிலிருந்து, இந்த மூலப்பகுதி கலையிலிருந்து தோன்றியது, மூலப்பகுதியிலிருந்து குணதத்துவம் தோன்றும். மூலப்பகுதியும் முக்குணங்களை உடையதுதான், குணதத்துவமும் முக்குணங்களை உடையதுதான். ஆனால் என்ன வித்தியாசம்? மூலப்பகுதியில் முக்குணங்களும் பிரிந்து விளங்காமல் ஒன்று சேர்ந்து விளங்கும். இதுல மூலப்பகுதியில குணதத்துவத்தை பார்த்தோம்னா அதில் அந்த மூன்று குணங்களும் பிரிந்து விளங்கும். சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று பிரிந்து விளங்கும். எதிர விளங்கவும் குணதத்துவத்தை விளங்கும். ஆகவே அந்த முக்குணங்களும் பிரிந்து விளங்காத அந்த நிலையாகிய அந்த மூலப்பகுதி அவ்வியக்தம் என்று வழங்கப்படும். முக்குணங்களும் பிரிந்து விளங்கக்கூடிய குணதத்துவம் வியக்தம் என்று வழங்கப்படும். அவ்வியக்தம், வியக்தம், பக்தி, சக்தி போன்றவற்றை பத்தி என்றும் சக்தி என்றும் தமிழ் வழக்கிற்கு இணங்க கூறுவது போல இந்த அவ்வியக்தத்தையும் வியக்தத்தையும் எவ்வாறு சொல்வார்கள்? அவ்வியத்தம், வியத்தம் என்று சொல்வார்கள். வியத்தத்துக்கு எதிர்ப்பதான் அவ்வியத்தம். வியத்தம் பிரிந்து விளங்குதல், அவ்வியத்தம் பிரிந்து விளங்காமல் இருத்தல், அப்படின்னா ஒன்று சேர்ந்திருத்தல். ஆக மூலப்பகுதியிலே முக்குணங்களும் தனித்தனியே விளங்க மாட்டா என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இனி அந்த முக்குணங்களும் தனித்தனியே விளங்கக்கூடிய குணதத்துவம் என்ற அந்த தத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் தோன்றும். அது போகத்துக்குண்டான கருவி. அப்புறம் பின்னாலும் பல தத்துவங்கள் தோன்றும் என்றார்கள். அப்புறம் அடுத்த பாடலதான் சித்தமா அவ்யத்தம் சிந்தனை அதுவும் செய்யும் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலே அவ்யத்தம் என்பது அந்த இடத்துல மூலப்பகுதி தான். ஆனால் சித்தமாம் சொல்லியிருக்குதே அது வந்து சித்த தத்துவம் அன்று, அந்த கரணங்களுள் ஒன்றாகிய சித்தம் அன்று என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இந்த இடத்துல சித்தமாம் சித்திக்கப்பட்டதாம் அவ்யத்தம், எதன் பொருட்டு சித்திக்கப்பட்டது அப்படின்னா குணதத்துவத்தை தோற்றுவிக்க வண்ணம் சித்திக்கப்பட்டது. இந்த மூலப்பகுதி குணதத்துவங்கள் வந்து முதல்ல அவை வந்து பிரிந்து விளங்கணும்னா முதல்ல அவை வந்து திரண்டு இருக்கணும், திரண்டு இருப்பதுதான் அப்புறம் பிரிந்து விளங்க முடியும். ஏன் சென்ற அதிகரணத்தில் கூட இந்த சஞ்சீத கர்மங்களை எல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது எடுத்த பிறவியிலே பிராரத்தமாக வரக்கூடிய சஞ்சீத கர்மங்கள்லாம் எப்படி இருக்கும்னா எல்லாம் வந்து ஒன்றாக திரண்டு தான் இருக்கும். இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு போன்ற பேதங்கள் எல்லாம் புத்தி தத்துவத்திலே ஒடுங்கி இருக்கும் போது இருக்காது. பிராரத்தமாக அனுபவத்துக்கு வரும்போதுதான் இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு என்று வரும் பார்த்தோம். ஆகவே முதல்ல வந்து பிரிந்து விளங்காமல் எல்லாம் சேர்ந்து கலந்து இருப்பதுதான் முதல் நிலை, அப்புறம் தான் பிரிந்து விளங்கும் நிலை. முதல் காரணம் மாயையை பார்த்தோம்னா அதுல வந்து எல்லா தத்துவங்களும் 36 தத்துவங்கள் புவனங்கள் இல்லையா, சுருக்கமா சொன்னா 6 அத்வாக்களும் அந்த மாயையில வந்து பிரிந்து விளங்காமல் சேர்ந்து இருந்தன. அப்புறம்தான் அவை ஒவ்வொன்றாக தனித்தனியே பிரிந்து விளங்க ஆரம்பித்தன சிருஷ்டியின் போது. அது மாதிரிதான் ஆகவே குணதத்துவத்திலே 3 குணங்களும் பிரிந்து விளங்கத்தக்க வகையிலே இந்த மூலப்பகுதியிலே அவை சேர்ந்திருக்கின்றன. ஆகவே குணதத்துவத்தை தோற்றுவிக்கும் வண்ணம் சித்திக்கப்பட்டது இந்த மூலப்பகுதி என்று கூறினார். அது சிந்தனை அதுவும் செய்யும் என்றார். சித்தம் சொன்னது மட்டுமல்லாம சிந்தனைன்னு வேற வந்துட்டதுனால ஒரு சாரார் அதை உறுதியாக அது சித்த தத்துவம் தான், சித்தம் தான் சிந்திக்கும் சொல்றாங்க. அப்படி அல்ல, ஏற்புடை கோடல் ஒரு உத்தி வைத்திருக்கின்றார்கள். எந்த இடத்துல எப்படி சொன்னா பொருந்தும்? இங்க சித்தத்தை பற்றி சொல்லக்கூடிய இடமா? புத்தியை பத்தி தான் தொடங்கி இருக்காங்க. போன பாடலே புத்தியை பற்றி தொடங்கியாச்சு இல்லையா? அப்ப புத்தியின் தொழிற்பாட்டை இந்த பாடல சொல்ல போகின்றார்கள். புத்தியின் தொழிற்பாட்டை சொல்வதற்கு முன்னால் புத்திக்கு முன்னரே தோன்றிய தத்துவங்களை பற்றி வேணா தொழிற்பாடு சொல்லலாம். புத்திக்கு பின்னர் தோன்றக்கூடிய தத்துவத்தை பற்றி அதனுடைய தொழிற்பாடை பற்றியும் புத்திக்கு முன்னர் எப்படி சொல்வார்? ஆகையினால இந்த இடத்துல சித்தம்னு கொள்வது பொருந்தாது என்று நம்முடைய சிவஞான சுவாமி நமக்கு விளக்கி அறிவிக்கின்றார்கள். நமக்கு எல்லாம் உண்மை பொருள் உணர்வது பெரிய தடுமாற்றமாயிருக்கும். ஒரு முறையா சொல்ல வேண்டாமா? ஆசிரியர் பிரகிருதி சொன்னார், அதுக்கப்புறம் குணதத்துவம் தோன்றது, சரிதான். அதுக்கப்புறம் புத்தி தத்துவம் தோன்றது, புத்தி தத்துவம் தோன்றும்னு போன பாடல சொன்னார். இந்த பாடல புத்தி தத்துவத்தினுடைய தொழிற்பாட்டை சொல்லணும். அதை சொல்றதுக்கு முன்னுக்கு புத்திக்கு அப்புறம் தோன்றக்கூடிய மற்ற அந்த கரணங்களை பற்றி இப்ப சொல்றாரு அப்படின்னா ஐயப்பாடு வரும் இல்லையா? ஆகையினாலே புத்தியின் தொழிற்பாட்டை சொல்றதுக்கு முன்னால் இங்க எதை பத்தி சொல்ற? மூலப்பகுதி பற்றி சொல்ல வேண்டிய ஒரு செய்தியினை இந்த இடத்துல சொல்ற. போன பாடலே சொல்லியிருக்கலாம், அங்க சொல்லப்பட்ட விஷயத்தின் தொடர்ச்சி பாதிக்கும். அதனால இங்க சொல்ற அருமையாக சொல்கின்றார்கள் நம்முடைய அருள் சிவாச்சாரிய சுவாமிகள், இந்த மூலப்பகுதி இருக்கின்றதே இது குணதத்துவத்தை தோற்றுவிக்கும் வண்ணம் சித்திக்கப்பட்டது. ஆனால் இது குணதத்துவத்தை தோற்றுவித்தலோடு மட்டுமன்றி விபரீத உணர்விற்கு ஏதுவாகிய அவிச்சை முதலிய பஞ்சக்லேசத்தையும் தோற்றுவிக்கும். அவிச்சை அகங்காரம் அவா ஆசை வெகுளி என்று 5 சொல்வார்கள் பஞ்சக்லேசம். அதான் வீழ்நாள் படாவை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்பது ஒரு அருமையான திருக்குறள். அதிலே வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்று வருகின்றது. அதாவது அறன் வலியுறுத்தல் சொல்வார், வேள்நாள் படாமை நன்றாற்றி. இன்று அறம் செய்யாத நாள் அப்படின்னு எந்த நாளும் இழக்கப்படக்கூடாது. எல்லா நாட்களும் அறம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி நாளையும் பொழுதையும் அப்படி அறம் செய்வதற்காகவே ஒருவன் பயன்படுத்தி வந்தால் அந்த பண்பு எப்படி அது விளங்கும் அப்படின்னா, அவன் மேற்கொண்டு பிறவியில் செல்லும் வழியினை அடைத்து நிற்கும் கல்லாக அந்த அறம் செய்கின்ற பண்பு விளங்கும் என்றார். அந்த இடத்துல வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்றார். அப்ப வாழ்நாள் என்ற சொல்லாட்சியை பரிமேலழகர் போற்றி எடுத்துக்கொண்டார். வாழ்நாள்லாம் என்னன்னு வரையறை கொடுக்கின்றார். வாழ்நாள் எல்லாரும் சொல்வதுதான், உலகியல் மட்டும் பேசுபவர்கள் கூட வாழ்நாள் என்று சொல்கின்றார்கள். ஆயுட்காலம் அப்படின்றவர்கள் கேட்டா எளிதா சொல்லிடுவாங்க. ஆயுட்காலம்னா என்ன? அது வந்து இன்னொரு சொல், அவ்வளவுதான். அதற்கு வரையறை என்ன? அற்புதமாக சொன்னார் பரிமேலழகர். எதை பற்றி சொன்னார் அப்படின்னா, இந்த மூலப்பகுதியிலிருந்து தோன்றுகின்றனவே எவை? பஞ்ச கிளேசங்கள், அவை ஐந்து குற்றங்கள் என்று சொன்னார். ஐவகை குற்றங்கள் என்று பரிமேலகர் குறிப்பிடுகின்றார். அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, வெகுளி, இந்த ஐவகை குற்றங்கள். இவற்றோடு ஆன்மா சேரப்போய் தான் பொல்லாத இருவினைகள் எல்லாம் தோன்றுகின்றன. ஆகவே இருவினைகளும் இந்த ஐவகை குற்றத்தான் வருபவைதான். இந்த இருவினைகளும் நமக்கு இருக்கின்ற வரை உயிர்களாகிய நாம் எப்படித்தான் இருப்போம்? உடம்போடு கூடிதான் இருப்போம். சிவத்தோடு கூடிய முத்தி நிலை சித்திக்காது. ஏன்னா இருவினைகளும் இன்னும் இருக்கின்றன. நல்வினைகளும் தீவினைகளும் எத்தனையோ இருக்கின்றன, கழிக்கப்படாமல் இருக்கின்றன. ஆகவே அந்த பஞ்ச கிளேசத்தால், ஐவகை குற்றத்தால் வரக்கூடிய இந்த இருவகை வினைகளும் நமக்கு இருக்கின்ற வரை உயிர்களாகி நாம் எப்படி இருப்போம்? உடம்போடு கூடி கூடி என்ன செய்து வருவோம்? அந்த இருவகை வினைகளுக்குரிய இருவகை பயன்களையும், இன்ப துன்பங்களாக இந்த பயன்களையும் நாம் அனுபவித்துக் வருவோம். அப்படி அனுபவித்து வரும் நாளெல்லாம் வாழ்நாள் ஆகும் என்று சொல்லி அற்புதமாக நமக்கு வாழ்நாள் என்பதற்கு வரையறை தருகின்றார். ஐவகை குற்றத்தான் வரும், இருவகை வினையும் உள்ள துணையும் உயிர் யாக்கையோடும் கூடி நின்று அவ்வினைகளது இருவகை பயன்களையும் நுகர்ந்து வரும். ஆகலான் அந்நாளெல்லாம் வாழ்நாள் எனப்பட்டது என்று நமக்கு இனிமையாக ஒரு வரையறை தந்து நம்முடைய சிந்தனையை தூண்டி விழிப்புணர்ச்சி தருகின்றார். ஆக அங்கே அது என்ன ஐவகை குற்றம் அப்படின்னு சொல்லி திருக்குறள் மட்டும் பயின்று வருபவர்கள் வந்து அந்த இடத்தில் மலையலாம். ஆனா இங்க சிவஞான சுவாமிகள் நம்முடைய சித்தியார் பொழிப்புரையிலாகட்டும், இன்னும் சிவஞான பாடியம் பார்த்தோம் என்றால் இந்த பஞ்ச கிளேசமாகிய ஐவகை குற்றங்களை பற்றி அங்கு விரிவாக பேசுகின்றார்கள். ஏன்னா 36 தத்துவங்களை பற்றிய அறிவு சைவ சித்தாந்தம் பயில்வோருக்கு அழுத்தமாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான பகுதி. ஆகவே இவற்றை விளக்கமாக நாம் காண வேண்டியுள்ளது. இனி புத்தி தத்துவங்களுடைய தொழிற்பாட்டினை இந்த பாடலிலே சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, புத்தி தத்துவமானது நான்கு முக்கியமான தொழில்கள் சொன்னார். நான்கு தொழில்கள், நான்குமே முக்கியமானவை தான். புத்தி தத்துவம் செய்கின்ற நல்வினை தீவினை எல்லாம் புத்தி தத்துவத்தில் தான் ஆற்றல் ரூபமாய் சார்கின்றன. அப்படி புத்தி தத்துவத்தை சார்ந்து அந்த நல்வினை தீவினைகள் கிடக்கும் பொழுது நல்வினையானது புண்ணியம் என்று பெயர் பெறும், தீவினையானது பாவம் என்று பெயர் பெறும். ஆக புண்ணிய பாவங்களுக்கு இடம் கொடுத்து நிற்றல் புத்தி தத்துவத்தினுடைய ஒரு தொழில். அப்புறம் வந்து அந்த புண்ணிய பாவங்களானவை பிராரத்தமாக வெளிப்படும் பொழுது அந்த பிராரத்தமாக புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக பிராரத்தம் எப்படி வருது? ஐம்புலன்களின் சார்பாக வருது. ஒன்று பார்க்கின்றோம் அப்படின்னா பார்க்கணும்னு ஏற்கனவே முன்வினை இருக்க போய் பார்க்கின்றோம். கேட்கணும்னா கேட்கணும்னு முன்வினை இருக்க போய் கேட்கின்றோம் இல்லையா? ஆகவே அது ஓசையாகட்டும் சுவையாகட்டும் ஐம்புலன்களும் எதுவாகட்டும் வினைக்கீடாக வருவதுதான், புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக வருவதுதான். ஆகவே இந்த புத்தி தத்துவம் புண்ணிய பாவங்களுக்கு இடம் கொடுத்து நிற்பதோடு மட்டுமன்றி அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக வரக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் இது இன்ன விடயம் என்று நிச்சயிக்கின்றது. ஆக விடயத்தை நிச்சயித்தல் புத்தி தத்துவத்தினுடைய அடுத்த தொழில். அப்புறம் நிச்சயித்ததோடு இருக்காமல் சுகதுக்க மோகரூபமாய் பரிணமிக்கின்றது. ஏன்னா புத்தி தத்துவம் முக்குணம் உடையதுதான். அது ஏதாவது ஒரு குணம் மேலோங்கி இருக்கும் வண்ணம், எந்த குணம் மேலோங்குதோ அதுக்கேற்றபடி சுகமோ துக்கமோ மோகமோ இருக்கும். சத்வகுணம் சுகமயமானது, ரஜோகுணம் துக்கமயமானது, தமோகுணம் மோகமயமானது. சுகம் துக்கம் மோகம் இவற்றை இன்ப துன்ப மயக்கம் என்று தமிழிலே அருமையாக வழங்குவர். ஆக விடயத்தை நிச்சயித்த புத்தி தத்துவம் சுகதுக்க மோக ரூபமாய் அவற்றுடைய ஏதாவது ஒரு ரூபமாய் பரிணமித்து விளங்கும், அதாவது தோன்றி விளங்கும். இது வந்து நமக்கு பித்தை ஊட்டுவது அல்லவா? அனுபவம் வந்து அப்படியே நமக்கு ஒரு பித்தை தருவது. இந்த பித்து வந்து தீவிரமான விருப்பா இருக்கலாம் அல்லது தீவிரமான வெறுப்பா இருக்கலாம். இன்பம்னா அது மேல தீவிரமான விருப்பம், துன்பம்னா அது மேல தீவிரமான வெறுப்பு, மயக்கம்னால அது தீவிரமான மயக்கம். ஆகவே நம்மை பித்து கொள்ள செய்வதனாலே, பித்தாக ஆக்கி நம்மை மயக்குவதனாலே சுகதுக்க மோக பித்தினின் மயங்கி என்றார். மயங்கிங்கிற சொல் இந்த இடத்துல பரிணமித்து என்று பொருள் தரும். பரிணமித்து அது தோன்றி சுகதுக்க மோக வடிவாய் புத்தி தத்துவம் தோன்றி விளங்குதல், இது அதனுடைய மூன்றாவது வேலை. அப்புறம் என்ன செய்கின்றது? ஏன் சுகதுக்க மோகமயமாய் விளங்குகிறது? ஆன்மா வந்து அனுபவிப்பதற்காக தான். ஆக ஆன்மாவுக்கு நேரடியாக அனுபவ பொருளாக இருப்பது புத்தி தத்துவம் தான். புத்தி குணங்கள் தான் ஆன்மாவுக்கு அனுபவம், புறப்பொருள் எதுவும் ஆன்மாவிற்கு நேரடி அனுபவம் கிடையாது என்று பார்த்தோம். அதாவது ஒரு மாலையை அணிந்து கொண்டாலும் அந்த மாலையினாலே வருகின்ற இனிய பரிசமாகட்டும், அந்த மாலையினுடைய பூக்களினாலே வருகின்ற இனிய மனமாகட்டும், அந்த மாலையினுடைய அழகினாலே அதனுடைய அதிலே ஒளிவிடக்கூடிய பொருள்களை இணைத்திருந்தால் அந்த உருவத்தாலாகட்டும், அந்த மற்றபடி ஒரு ஓசையை கேட்டால் அந்த ஓசையாலாகட்டும், எது கூட நேரடியான சார்பு ஆன்மாவுக்கு கிடையாது. பொறிகளுக்குத்தான் விடயங்களோட நேரடி சார்பு. அந்த பொறிகள் வந்து நிருகற்பமாக தான் அறியும், இன்ன விடயம் நிச்சயிக்காது இல்லையா. அது அந்த கரணங்களுக்குள்ளே அந்த விஷயம் சென்று அதுல புத்தி தான் வந்து இன்ன விடயம்னு நிச்சயிக்கும். நிச்சயித்து சுக துக்க மோக ரூபமாய் அவற்றுள் யாதானும் ஒரு ரூபமாய் பரிணமிக்கும். அந்த புத்தியில தான் ஆன்மா அழுந்தி புத்தி சுகமயமாய் பரிணமித்தால் இன்பத்தையும் மற்றபடி எப்படி பரிணமிக்கிறதோ அதற்கேற்ற அனுபவத்தையும் இந்த ஆன்மா அனுபவிக்கின்றது. அதனாலதான் உலக அனுபவங்கள் எல்லாவற்றையும் புத்தி என்று சொன்னோம், சிவ அனுபவத்தை முத்தி என்றும் சொன்னோம், புத்தி முத்தி. ஆகவே இதுல வந்து ஞானக்கிரியையும் பேரி நிற்கும்னு பாடல் வருவது அந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவினுடைய ஞானத்துக்கும் கிரியைக்கும் ஏற்றபடி இது வந்து ஆன்மாவுக்கு அனுபவ விடயமாக இருக்கும், அறிவு தொழில்களுக்கு விடயமாக விளங்கும் என்று அற்புதமாக அவரை சொன்னார். ஆக இனி இந்த சித்தமாம் அவ்வியத்தம் என்பதை வச்சுக்கொண்டு அது சித்த தத்துவம்னு சொல்வதை மறுத்து அருள்கின்றார்கள் நம்ம சுவாமி விசேட உரையில. சித்தமாம் அவ்வியத்தம் சிந்தனை அதுவும் செய்யும் என்பதனை சித்தத்தின் மேல் வைத்து உரைப்பாரும் உளர் ஏன் அது பொருந்தாது என்று சொல்கின்றார்கள். ஏன் பொருந்தாதுன்னு கேட்டா சிவபிரகாசத்திலிருந்து மேற்கோள் எடுத்து காட்டுகின்றார்கள். சிவபிரகாசத்துல என்ன சொல்லியிருக்கு, சித்தம் வந்து மனதினுடைய ஒரு அவத்தை விசேடம் தான், மனம்தான் வந்து சிந்திக்கின்ற நிலையிலே சித்தம்னு பெயர் பெறுது, அவ்வளவுதான். மனத்திற்கு வேறாக சித்தம்னு இன்னொரு தத்துவம் இல்லை. இந்த மனம்தான் வந்து சிந்தனையை செய்கிறது, அப்படி சிந்தனையை செய்யும் பொழுது அந்த மனம்தான் சித்தம் என்று பெயர் பெறுகின்றது. அதற்கப்புறம் மனம் வந்து ஐயத்தை எழுப்பும், ஐயத்தை எழுப்பும் போது அதுக்கு மனம்னு பெயர், சிந்தனை செய்யும் போது சித்தம்னு பெயர். ஆகையினாலே அது சிவபிராசர் சொல்லப்பட்டுள்ளதை காட்டுகின்றார்கள். சிந்தை நினைவு, அதாவது சிந்தை வந்து நினைவாக இருப்பது, சிந்திப்பதாக உள்ளது. சரி, ஐயம் வந்து தரும் மனமொழிய வகுப்போனாதே, ஐயத்தை செய்கின்ற சந்தேகத்தை செய்கின்ற மனதிற்கு வேறாக சித்தத்தை தனியாக வகுத்து கூறக்கூடாது. அப்ப மனம்தான் சித்தம், மனதினுடைய ஒரு விசேடமான நிலைதான் சித்தம் என்பது நாம் உணர கிடக்கின்றது. ஆமா, மனமொழிய வகுப்போனாதே என புடைநூல் ஆசிரியர் ஓதுதலின், சிவபிரகாசம் தான் புடைநூல், என புடைநூல் ஆசிரியர் ஓதுதலின் மனத்தின் பின்னதாய் அதன்கண் அடங்கும் சித்தத்தை ஈண்டு கூறுதல் போல் இயல்பின்மையான். ஆக மனதை பற்றி சொல்லும் பொழுது அங்க சித்தத்தை சொன்னா இயல்பு உண்டு, இங்க புத்தியை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்துல சித்தத்தை சொல்வதற்கு தொடர்பில்லை. ஏவின்மையான புடைநூல் ஆசிரியர் அவ்வாறு ஓதாமையானம் அதுதான் வழிநூல். இது சித்தியார் வழிநூல், வழிநூலாகிய சித்தியாருக்கு பொருள் உரைக்கும் இடத்து புடைநூலாகிய சிவபிரகாசத்தோடு முரண்படும்படியாகவா பொருள் உரைப்பது? ஆகவே ஒரு சாத்திரத்தை மட்டும் ஏகதேசமாக பார்த்துக்கொண்டு உரை எழுதல் என்பது மெய்ப்பொருளைக்கான துணை செய்யாது என்ற பேருண்மையைத்தான் நாம் இது போன்ற இடங்களிலெல்லாம் உணர்ந்து வருகின்றோம். அற்புதமாக சொல்கின்றார் புடைநூல் ஆசிரியர் அவ்வாறு ஓதவில்லை. எவ்வாறு ஓதவில்லை? சித்தத்தை வந்து மூலப்பகுதி என்று ஓதவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த சித்தத்தை மூலப்பகுதின்னு பொருள் வர்ற மாதிரி சித்தமாம் அவ்வியத்தம் சிந்தனை அதுவும் செய்யும் என்ற அடிக்கு சித்தத்தை மூலப்பகுதி என்று பொருள் கூறினால் அது புடைநூலோடு முரணம் என்று கூறி அறிவுறுத்துகின்றார். புடைநூலோடு மட்டுமா, எல்லா மெய்கண்ட சாத்திரங்களுக்கும் முதல் நூலாக திகழ்கின்ற சிவாகமங்களோடும் முரணும். புடைநூலாசிரியர் அவ்வாறு ஓதாமையானும் சிவாகமங்களோடு முரணுதலானும் அவ்வுரை போலி என்று ஒழிக, அவ்வாறு உரை கூறுதல் பொருத்தமற்றது என்று விட்டுவிடுக என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். சரி, இந்த சிந்தனைன்னு சொன்னது அப்ப எதை குறித்தது? அதாவது சாதாரணமா சொல்ற சிந்தனை என்ற பொருளிலே இங்கு வரவில்லை. அதாவது ஐவகை குற்றத்தை சொல்ல வருகின்றார் இல்லையா, அதுல முதல் குற்றம் அவிச்சை. அந்த அவிச்சையை தான் இங்க சிந்தனைன்னு குறிப்பிட்டார். அதாவது அவிச்சை என்பது அவித்தை என்ற வடமொழி சொல்லினுடைய தமிழ் வழக்கு. வித்தைக்கு எதிர்ப்பதும் அவித்தை. வித்தைனா தெளிவான அறிவு, அவித்தைனா மயக்க அறிவு, இது அஞ்ஞானம் என்றும் கூறலாம். இந்த அவித்தை இருக்கின்றதே இது வந்து அஞ்ஞானம். அதாவது ஒன்றை பிரிதொன்றாக கருதுதல், அப்படி ஒன்றை அதனோடு தொடர்புடைய வேறொன்றாக கருதுகின்ற உணர்வு இருக்கின்றதே அந்த மயக்க உணர்வுக்கு தான் விபரீத உணர்வு என்று பெயர். தமிழிலே திரிபு உணர்ச்சி, திரிபு உணர்ச்சின்னு சொல்வார்கள் தமிழிலே, வடமொழியில விபரீத உணர்ச்சி என்று சொல்வார்கள். ஆகவே ஈண்டு சிந்தனை என்றது அந்த விபரீத உணர்வின் மேற்று. விபரீத உணர்வாகிய அவிச்சையைத்தான் குறித்தது. எப்படி நான் எந்த இடத்தில் எவ்வாறு பொருள் கொண்டால் ஏற்குமோ அவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தக்கூடிய ஓர் உத்தி முறை உள்ளது. அதற்கு ஏற்புளி கோடல்னு பேர். ஈண்டு சிந்தனை என்றது ஏற்புளி கோடலான் விபரீத உணர்வின் மேற்றாயிற்று. உம்மை இறந்தது அழியுது. இறந்தது அழியுதுன்னா என்ன? இவர் ராமன் வந்தான் ஒரு வாக்கியம், அடுத்த வாக்கியம் முருகனும் வந்தான் அப்படின்னு இருக்கு. முருகனும் வந்தான்ங்கிறதுல உள்ள உம்மை எதை தழுவுகிறது? முன்னால் சொன்ன ராமனையும் தழுவுகின்றது. ஆக ஏற்கனவே சொன்னதை அந்த உம்மை தழுவினால் அது இறந்தது தெளியுது. இறந்ததுன்னா கடந்தது, அப்ப ஏற்கனவே சொன்னதுன்னு அர்த்தம். அத மாதிரி சிந்தனை அதுவும் செய்யும்னா இந்த அவ்யத்தமாகிய மூலப்பகுதி, இந்த விபரீதமாகிய இந்த பஞ்சக்லேசத்தை மட்டும் தோற்றுவிக்கல. அதாவது ஏற்கனவே சொன்னது எது? மூலப்பகுதி வந்து குணதத்துவத்தை தோற்றுவிக்கும்னு சொன்ன. அப்ப அந்த மூலப்பகுதி குணதத்துவத்தை மட்டும் தோற்றுவிக்கவில்லை, அதனோடு கூட இந்த அவிச்சை ஆகிய விபரீத உணர்வையும் சேர்த்து தோற்றுவிக்கிறது. ஆக குணதத்துவத்தோடு சேர்த்து இந்த விபரீத அவிச்சையும் தோற்றுவிக்கிறது. அதனால அந்த இடத்துல சிந்தனை அதுவும் செய்யும்னு உம்மை போட்டார்கள். இறந்தது அழியுது. அப்புறம் கண்மால் என்றார் போல வியத்தம் என்பது அம்முக்கெட்டு உருவேற்று வியத்தில் என நின்றது. கண்மால் அப்படின்னு சொல்லி போன அதிகாரத்தில் ஒரு பாடல் வந்தது, எவ்வொருவும் தன் கண்மால் மாற்றுவன் அப்படின்னு வந்தது. கண்மால்னா அங்க எப்படி இருக்கணும்? கண்மத்தால் இருக்கணும். கண்மத்தால் அப்படின்னு இருக்க வேண்டியது கண்மால் இருக்கு. கண்மம் அப்படிங்கிறது கண்ணுன்னு மட்டும் இருக்கு. அந்த கண்மத்துல கடைசியில் இருப்பது அம் என்பது, அந்த அம் என்பது அங்க கெட்டு நிற்கின்றது. அத மாதிரி இங்கேயும் இரண்டாம் அடியில வியத்தம்னு இருக்க வேண்டியது. இரண்டாம் அடியில புத்தி அவ்வியத்தில் தோன்றின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து முதல் அடியில வருத அவ்வியத்தம் வந்து அது அவ்வியத்தம் மூலப்பகுதி. இரண்டாம் அடியில வர்ற அதாவது புத்தி அவ்வியத்தில் தோன்றி, அந்த அவ்வியத்தில் என்பது அவ்வியத்தில், அந்த இடத்துல அவ் என்பது சுட்டுப்பெயர், அந்த வியத்தத்தில் அப்படின்னு பொருள்படும். இதையும் மூலப்பகுதி வைக்க கூடாது. வியத்தம் என்பது எது? குணதத்துவம். அந்த குணதத்துவத்தில் புத்தி தோன்றும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆமா, ஆகவே அவ்வியத்தில் அப்படின்னா அந்த வியத்தத்தில், அந்த குணதத்துவத்தில். அப்ப வியத்தத்தில் தானே இருக்கணும், வியத்தில் இருக்கு. வியத்தம் என்பது வியத்து என்று இருக்கின்றது. அங்க கண்மம் என்பது கண்ணு நின்ன மாதிரி இங்க வியத்தம் என்பது வியத்து நின்னது. அங்க கண்மத்திலையும் அந்த கடைசியில் உள்ள அம்மு கெட்டு நின்றது போல, இங்கேயும் வியத்தம் என்பதிலே இறுதியில் உள்ள அம் என்பது கெட்டு நின்றது. இவ்வாறு இருப்பதற்கு இலக்கண விதிகள்லாம் தனியே உள்ளன. இந்த மாதிரி இறுதியில் அம் வரும்போது அம் வரக்கூடிய சொற்கள்ல வந்து அந்த அம் என்பது கடைசியில் உள்ளது கெட்டு நிற்கலாம் என்று விதி உள்ளது. ஆகவே இந்த இடத்துல வந்து வியத்தம் என்பது அம்முக்கெட்டு உருவேற்று, உருவேற்றுனா இல் என்று உருவேற்றிருக்கின்றது. ஆமா, ஏழாம் வேற்றுமை பொருள். ஆகவே அந்த அவ்வியத்தில், அதாவது நீக்க பொருள் தருகின்ற இன்னொரு சேர்த்துக்கணும். வியத்தில்னா அந்த வியத்தில் இருந்து குணதத்துவத்தில் இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகின்றது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீக்க பொருள் தருகின்ற அந்த இன்னுறுப்பு அங்க ஏற்று நின்றது அம்முக்கெட்டு. ஆகவே அம்முக்கெட்டு உருவேற்று வியத்தில் என நின்றது. அகரம் சுட்டு பொருட்டு என்ன அவ்வியத்தம், என்ன அவ்வியத்தம் மூலப்பகுதின்னு பொருள் பண்ணிடக்கூடாது. அது முதலடியில் வர்றத அப்படி பொருள் பண்ணுங்க. இரண்டாவது அடியில் வருது அவ்வியத்தத்தை அவ்வியத்தம், அந்த வியத்தம் என்று சுட்டாக கொண்டு குணதத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்துகின்றார்கள். அப்புறம் சொன்னார்கள், சார்ந்து சாரப்பட்டு பேணி பேணப்பட்டு. புண்ணிய பாவங்கள் புத்தி தத்துவத்தை சார்ந்துள்ளன. அப்ப புத்தி தத்துவம் புண்ணிய பாவங்களால் சாரப்பட்டு விளங்குவது. பேணினா பேணப்பட்டு விளங்குவது. என்ன? ஆன்மாவினுடைய அறிவு துணிகளுக்கு புத்தி தானே விடயமா விளங்குது. ஆகவே விடயமாக பேணப்பட்டு வருவது என்று சொன்னார்கள். இனி இறுதியில் சொன்னார்கள், மயங்குதல் ஈண்டு பரிணமித்தல். அதற்கு முன்னால் சொல்லியிருக்கின்றார்கள் குறிப்பு, பித்து போல உயிரை மயக்குதலா சுகதுக்க போகங்களை பித்து என்றார். பார்த்தோம் பாடல வருது, சுக துக்க மோக பித்தினின் மயங்கி. அதாவது புத்தி தத்துவம் புண்ணிய பாவங்களுக்கு இடந்தது. அப்புறம் என்ன செய்து புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக எதிர்படுகின்ற விடயத்தை இது இன்ன விடயம் நிச்சயிக்கிறது. அப்புறம் என்ன செய்கின்றது? நிச்சயித்த பிறகு சுக துக்க மோக ரூபமாக பரிணமிக்கிறது. பரிணமிக்கிறதுன்னு சொல்ற இடத்துல வந்து என்ன சொன்னார்? சுக துக்க மோக பித்தினின் மயங்கி. அப்ப ஆன்மா அந்த சுகதுக்க மோகங்களால் பித்து கொள்ளும்படிக்கு அந்த புத்தி தத்துவமானது பரிணமிக்கின்றது அப்படின்னு சொன்னார்கள். ஆகவே இந்த சுகமோ துக்கமோ மோகமோ ஆன்மாவை பித்துக்கொள்ள செய்கின்றது. அதாவது பெரிய ஒரு இன்பம் கிடைத்து விட்டது என்றால் அப்படி மகிழ்ச்சியினாலே வந்து கூத்தாடுதல், துன்பம் வந்துட்டதுன்னா அப்படியே துவண்டு போதல், துடித்து போதல், இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, அந்தந்த அனுபவத்தில் ஆன்மா வந்து பித்து கொண்டு அந்த அனுபவத்திலேயே ஆன்மா அழுந்தி கிடக்கும்படியாக ஆக்கி விடுகின்றது. அப்படி பித்து கொள்ள செய்து விடுகின்றது. சகஜ நிலையிலிருந்து மற்றவர்கள்ட்ட பேசிக்கொண்டு சாதாரணமாக பேசிக்கொண்டு நிம்மதியாக இருக்க விடாமல் அந்த அனுபவத்திலே பித்தனாக ஆக்கி விடுவதனாலே பித்து போல உயிரை மயக்குதலார் சுகதுக்க முகங்களை பித்து என்றார். மயங்குதல் ஈண்டு பரிணமித்தல் இல்லையா, சுகதுக்க ரூபமயமாய் புத்தி தத்துவம் பரிணமிக்கும்னு சொல்ல வேண்டிய இடத்துல மயங்கும் சொன்னார்கள். மயங்கும்னா அந்த இடத்துல பரிணமித்தல் என்று பொருள். இப்படி வந்து ஆழ்ந்த பொருள் காண கூடிய, அதாவது இலக்கண விதிகளுக்கு முரணாகாமல், இது இந்த சொல் இப்படி இருந்தாலும் இதனுடைய கருத்து இப்படித்தான் என்று இலக்கண விதிகளுக்கு முரண்படாமல், இந்த காலத்தில் பலர் வந்து பெரிய பெரிய நூல்களுக்கெல்லாம் உரையெழுத தலைப்பட்டு அவர்கள் வந்து தாம் தோன்றியபடி தமக்குள்ள கருத்துக்களை எல்லாம் எழுதி வருவதை பார்க்கின்றோம். அவர்கள் வந்து இந்த சொல்லுக்கு இப்படிதான் பொருள்கிறாங்க. அந்த பொருள் இருப்பதற்கு இலக்கண விதிகளிலே இடம் இருக்கின்றதா, இலக்கிய வழக்கு இருக்கின்றதா, இவற்றையெல்லாம் காட்டுவது கிடையாது. ஆனால் சுவாமிகள் எல்லாவற்றையும் காட்டி நமக்கு உணர்த்துகின்றார்கள். அதைத்தான் நாம் இங்கே உணர வேண்டும். இனி அடுத்த பாடல் என்ன செய்தியை நமக்கு சொல்கின்றது என்று சொன்னால், இந்த புத்தி தத்துவம் இவ்வாறு மிக முக்கியமான தத்துவமாக இருக்கின்றதே, இந்த புத்தி தத்துவத்திற்கு அப்புறம் தோன்றக்கூடிய தத்துவங்கள் எவை என்ற கருத்தை சொல்கின்றது. இந்த புத்தியிலிருந்து அகங்கார தத்துவம் தோன்றுகின்றது. இந்த அகங்கார தத்துவமானது ஆன்மாவிற்கு ஒரு பொல்லாத உணர்வை ஏற்படுத்துகின்றது. என்னவென்றால், எனக்கு சமமானவர்கள் யார்தான் இருக்கின்றார்கள் என்று இந்த ஆன்மாவை அப்படி பெருமிதத்திலே செருக்கிலே திளைக்க வைக்கின்றது. இந்த அகங்கார தத்துவம் மூன்றாக பிரிந்து விளங்கி அது தைசதம் என்றும் வைகாரிகம் என்றும் பூதாதிகம் என்றும் இப்படி மூன்றாக பிரிந்து விளங்கும் என்று அந்த செய்தியினை இந்த பாடல் சொல்கின்றது. இந்த பாடலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஆங்காரம் குந்தியின் கண் உதித்து அகந்தைக்கு வித்தாய் இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பார் என்று யான் என்னதென்றே நீங்காதே நிற்கும் தானும் மூன்றதாய் நிகழும் என்பர் பாங்கார் பூதாதி வைகாரிகம் தைசதந்தான் என்றே. புந்தியின் கண் ஆங்காரம் உதித்து அப்படி வச்சுக்கணும். அதாவது அப்புத்தி தத்துவத்தில் நின்றும் அகங்கார தத்துவம் தோன்றி என்ன உணர்வை ஏற்படுத்துகின்றது, அகந்தைக்கு வித்தாய். எப்படி அகந்தைக்கு வித்தாய் இருக்கின்றது, இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பார், என்னோடு ஒப்பார் இல்லை, இங்க யார்தான் எனக்கு ஈடாக முடியும் அப்படின்னு அர்த்தம், என்னோடு ஒப்பார் இல்லை என அகந்தைப்படுவதற்கு காரணமாய், அகந்தைக்கு வித்தாய் நக என்று அகந்தைப்படுவதற்கு காரணமாய், வாயு காட்சிக்கு விடயமாய் தோன்றியது ஒன்றனை இது இன்னதென்று புத்தி தத்துவம் நிச்சயிக்கும்படியாக யான் என்றும் எனதென்றும் அதன்கண் ஒருப்பட்டு எழுந்து பாடல் இருக்க யான் என்னதென்றே நீங்காதே நிற்கும். அதாவது புத்தி தத்துவம் தான் ஒரு விடயத்தை, இது இன்ன ஓசை, இது இன்ன உருவம், இது இன்ன சுவை அப்படின்னு நிச்சயிப்பது அது புத்தி தத்துவம் தான். ஆனா அந்த நிச்சயத்தல் நடக்கணும்னா அதற்கு முன்னாடி அகங்கார தத்துவத்தினுடைய தொழிற்பாடு நடக்கணும். என்ன, இதனை யான் நிச்சயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆன்மாவுக்கு ஒரு ஊக்கம் பிறக்கணும். ஆக அந்த ஊக்கம் அவசியம்தான். ஆனா அதுவே செருக்கு என்ற அளவிற்கு போய்விடுவதற்கு காரணம் இந்த அகங்கார தத்துவத்தினை ஆன்மா அதிகமாக சார்வதனால்தான். அதனாலதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று பழமொழியே வந்தது. அது சித்தாந்தமயமான பழமொழி. ஆத்திரக்காரன் அகங்கார தத்துவத்தை மிகவும் சார்ந்திருப்பவன். எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு அதை விட்டுட்டு அடுத்த தத்துவம் புத்தி தத்துவத்தை பயன்படுத்தணும். ஆனா இந்த தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறாக பிரித்தறிதல் என்பது சகலாவத்தையிலே ஆன்மாவிற்கு இயலாது. ஆகையினாலே அந்த தத்துவங்களோடு தானும் புருட தத்துவமாகவே இருந்து கொண்டு இந்த ஆன்மா அறிந்து வருவதனாலே அது அந்த அகங்காரம் எழுப்புகின்ற உணர்வு இருக்கின்றதே யான் எனது என்ற உணர்வு, அந்த உணர்வு மிகச்சிறந்த உணர்வாக அந்த ஆன்மாவினால் மதிக்கப்படுவதனாலே, ஆக யான் எனதுன்னு சொல்லி அப்படி செருக்கூட்டிருந்தாதான் நமக்கு எவ்வளவு பெருமிதமா இருக்கு அப்படின்னு அந்த அனுபவம், யான் எனதுங்கிற அந்த அனுபவம் வந்து ஆன்மாவுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அதனால அந்த அகங்கார தத்துவத்தை எளிதில ஆன்மா வந்து விடாது. ஆமா, அதனால எனக்கு ஒப்பா யாரா இருக்கின்றாங்க, நான் நிச்சயிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும். அதுக்கப்புறம் நிச்சயித்தல் என்பது அதுக்கு அகங்காரத்துக்கு அடுத்தால சொல்லப்படக்கூடியது புத்தி. அந்த புத்தி தத்துவம் தான் நிச்சயிக்கும். ஆசிரியர் வந்து மேலிருந்து கீழாக சொல்லி வருகின்றார் இல்லையா. தொழிற்படும் பொழுது அகங்காரத்துக்கு அப்புறம் தான் புத்தி தொழிற்படும். ஆனா ஆசிரியர் வந்து மேலிருந்து கீழாக சொல்லி வருவதனாலே சிருஷ்டி முறையிலே சொல்லி வருகின்றார். முதல்ல புத்தி தோன்றி அப்புறம் தானே அகங்காரம் தோன்றது, அதனால சிருஷ்டி முறையிலே சொல்லி வருகின்றார். சில நூல்கள்ல ஒடுக்க முறையிலே சொல்வார்கள். உண்மை விளக்கம் பாத்தீங்கன்னா ஒடுக்க முறையிலே சொல்வார்கள். முதல்ல பஞ்சபூத தத்துவங்களை சொல்லி அப்படியே வந்து அந்த கரணங்களுக்கு வந்து அப்புறம் வித்யா தத்துவங்களை சொல்வார்கள். அது ஒடுக்க முறை. இங்க சிவஞான சித்தியார்கள் சிருஷ்டி முறையிலே சொல்கின்றார்கள். வித்யா தத்துவங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு அப்புறம் தானே வந்து இந்த அந்த கரணங்கள்லாம் உண்டாக்கப்படுகின்றன. அதனால இங்க வந்து தோற்ற முறையிலே சொல்லி வருகின்றார்கள். ஆகவே இந்த அகங்கார தத்துவம் வந்து புத்தி தத்துவம் வந்து நிச்சயிக்கணும்னா இந்த அகங்கார தத்துவம் தான் ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். அதைத்தான் சொன்னார்கள். பொறிகள் வந்து நிர்விகற்பமாக தான் அறியும். ஏதோ ஒரு உருவம் ஏதோ ஒரு ஓசையும் தான் அறியும். மனம் வந்து வேற எதிலையாவது ஆழ்ந்து கிடக்கும் போது இந்த அனுபவம் நமக்கு நல்லா விளங்கும். ஆமா, யாரோ கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருந்ததே, நான் அதை கவனிக்கல அப்படிமா, நான் வேற ஒன்னே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவான். அப்படின்னு அர்த்தம், இந்த கண்ணு வந்து பார்த்ததுடைய இது இன்னாருன்னு நிச்சயிக்கக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு கிடையாது. ஏதோ ஒரு உருவம் அந்த அளவில் தான் கண்ணு காட்டும். அந்த பார்த்த அந்த உருவம் அந்த விஷயம் வந்து உள்ள போகணும், மனதுக்குள்ள போகணும். அந்த மன சந்தேகத்தெல்லாம் கிளப்பி இல்லையா, முதல்ல சித்தம் வந்து இது என்ன உருவம் யாருன்னு சிந்திச்சு மனம் வந்து அப்புறம் அந்த ஐயப்பாட்டை ஏற்படுத்தி அப்புறம் தான் இந்த அகங்காரம் வந்து இது யாருன்னு நிச்சயிப்பேன் நான் ஒரு ஊக்கத்தை கொடுத்து அப்புறம் தான் புத்தி தத்துவம் வந்து தொழிற்பட்டு இது இன்ன உருவம் நிச்சயித்து அவர் நமக்கு வேண்டிய ஆளா இருக்கிற பட்சத்துல அது வந்து சாத்வீகமயமாய் சுகமயமாய் பரிணமித்து ஆன்மாவுக்கு இன்ப அனுபவத்தை கொடுக்கின்றது. அந்த மாதிரி வச்சுக்கணும். ஆகையினாலே அதான் அருமையா சொன்னார், இது இன்னதென்று புத்தி தத்துவம் நிச்சயிக்கும்படியாக யான் என்றும் எனதென்றும் அதன்கண் ஒருப்பட்டெழுது. விடயம் வந்து வாயிற்காட்சி வழியா தான் வருது. வாயில்னா இந்த இடத்துல ஐம்பொறிகள், வீட்டுக்கு வாசல் மாதிரி உயிருக்கு வந்து எந்த விஷயமும் வருவதற்கு வாசலாக இருப்பவை ஐம்பொறிகள். அந்த ஐம்பொறிகளால் அறியப்படுகின்ற அந்த பகுத்துவ உணர்வு இல்லாத காட்சி நிர்விகற்ப காட்சி வாயிற்காட்சின்னு சொல்லப்படும். வாயிற்காட்சிக்கு விடயமாய் தோன்றியது ஒன்றனை இது இன்னதென்று புத்தி தத்துவம் நிச்சயிக்கும்படி நிச்சயிக்கும்படியாக யான் என்றும் எனதென்றும் அதன் கண் ஒருப்பட்டு எழுந்து. எப்படி இருக்கும் அகங்கார தத்துவம்? ஆன்மாவோடு வேற்றுமையின்றி இருக்கும். அகங்கார தத்துவத்தை சார்ந்தால் அதனோடு ஒன்றாகி நான் எனதுன்னு அந்த அவன்மா நிற்கும் இல்லையா. அதுவும் குணவேற்றுமை பற்றி பூதாதி முதலிய வேறுபாட்டால் முத்திரப்படும். இந்த அகங்காரமும் வந்து முத்திரப்படும். பூதாதி வைகாரிகம் தைசதம் குண வேறுபாடு தான். அதாவது சாத்வீகமயமாய் இந்த அகங்காரம் பிரியும் பொழுது அது தைசத அகங்காரம், ரஜோகுணமயமாய் அந்த அகங்காரம் விளங்கும் போது அது வைகாரி அகங்காரம், தமோகுணமயமாய் அந்த அகங்காரம் விளங்கும் பொழுது அது வந்து பூதாதி அகங்காரம். ஆக தைசதம் வைகாரி பூதாதி இது வந்து சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமத அகங்காரம் என்று வழங்கலாம். அகங்காரம் என்பதுதான் பாடல் எப்படி இருக்கு, ஆங்காரம் இருக்கின்றது. அகங்காரம் என்பதனுடைய அந்த அது வந்து மருவிதான் ஆங்காரம் இருக்கின்றார். அகங்காரம் ஆங்காரம் என மறியீற்று நீங்காது நிற்கும் எனவே அது கலை போல வினைமுதற்காரகம் என்று உபசரிக்கப்படும் என்பது ஆயிற்று. ஆன்மாவோடு இந்த அகங்காரம் நீங்காமல் இருக்கின்றது சொன்னால் கலை என்ற தத்துவமும் ஆன்மாவோடு நீங்காமல் இருக்கும். ஆகவே செயலை வந்து அகங்காரமே செய்தது. அதாவது இந்த காரியத்தை செஞ்சது என்ன, இதிலிருந்து அவருடைய அகம்பாவத்தை காட்டுகின்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து அந்த அகம்பாவத்தோடு சேர்ந்து ஒன்றித்து நின்று அந்த காரியத்தை செய்ததால் அவன் செய்தது அவனுடைய அகங்காரம் செய்ததாகவே ஆயிற்று. அப்படி ஆன்மாவோடு ஒற்றிச்சு நிற்கிற அகங்காரம், அதனால வினை செய்யக்கூடிய வினை முதல் என்றே இந்த அகங்காரம் வந்து உபசாரமாக சொல்லப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இனி அடுத்த பாடம், மனமது தைசதத்தின் வந்து ஒரு பொருளை உந்தி நினைவதும் செய்து அங்கு ஐய நிலைமையில் நிற்கும் அங்கே இனமணி சோத்திராதி கண்ம இந்திரியம் எல்லாம் குணம் உரை செய்த வைகாரிகம் தரும் என்பர் முன்னோர் என்ன. இந்த அகங்கார தத்துவமானது சாத்வீகமயமான தைசத அகங்காரம் என்றும் ரஜோகுணமயமான வைகாரி அகங்காரம் என்றும் தமோகுணமயமான பூதாதி அகங்காரம் என்றும் இவ்வாறு முத்திரப்பட்டு விளங்கும் போது அதில் அந்த சாத்வீகமயமான தைசத அகங்காரத்திலிருந்துதான் மனம் தோன்றுகின்றது. இதையும் வந்து துணிந்து கூறுவது செய்வதுதான். ஏன் அப்படின்னா சொல்றது உண்மையா இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல எந்த தயக்கமும் வேண்டாம். மனோதத்துவியல் என்று ஒரு பாடமே வைத்துள்ளார்கள், சைக்காலஜி என்று சொல்வார்கள். இதெல்லாம் வந்து ஆசிரியர் பயிற்சி என்று, ஆசிரியர் பயிற்சி என்று சொல்லியே பட்டப்படிப்பு உள்ளது பிஎட் என்று சொல்கின்றோம். அந்த கல்வியியல் படிப்பிலே சைக்காலஜி என்று ஒரு பாடம் வைத்துள்ளார். அது மனம் சம்பந்தமானதுதான். மாணவருடைய மனநிலையை புரிந்து ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படை கருத்திற்கு ஏற்ப அந்த பாடத்திட்டம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. அதுல பார்த்தோம் என்றால் மனதை பற்றி தான் அங்க முக்கியமா சொல்றாங்க. நம்ம வந்து மனதினுடைய வேலைகளை நாம புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய மனம் என்பது இதுதான் மனம் என்று நாம வந்து வரையறுத்து சொல்ல முடியாது. அது நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை என்று அவர்கள் அந்த இடத்திலே தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் விஞ்ஞான கருவிகள் ஆராய்ச்சிகள் இவற்றுக்கெல்லாம் அகப்படுவது அல்ல மனம். இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியை செய்யக்கூடியதே அந்த மனம் தானே. மனதை கருவியாக கொண்டுதான் ஆராய்ச்சியை செய்யணும். மனதோடு மனமாக ஒன்றி கிடந்துதான் ஆன்மா அந்த ஆராய்ச்சி செய்து. ஆகவே ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாய் கிடக்குமே ஒழிய தான் சார்ந்திருக்கும் பொருளை தண்ணின் வேறாக பிரித்தறிய முடியாது. அதுதான் அங்க வந்து ரொம்ப முக்கியம். ஒரு விளக்கோடியை கையில வைத்துக் கொண்டு அந்த விளக்கோடியை சார்ந்து அதன் மூலம் பிற பொருள்களை கண்டு வருவது போலத்தான் இந்த தத்துவங்களை கொண்டு நாம் விடயங்களை அறிந்து வருகின்றோம். கதிரவன் உதயமாக விட்டான்னு சொன்னா அப்ப விளக்கே தூக்கி தூர வச்சிருவோம். இனிமே இது கை விளக்கு. அப்போ அந்த கை விளக்கும் வந்து பிற பொருள்கள் போல அவனின் வேறாக அறியப்படும். அது வரைக்கும் இருட்டில் அறிந்து வருது வரைக்கும் அந்த கைவிளக்கு வந்து அறியப்படாது. அந்த கைவிளக்கு ஒளியோடு அவன் கண்ணொளி அடங்கி கிடந்தால்தான் மற்ற பொருள்களை அவனால பார்க்க முடியும். அது மாதிரிதான் இப்ப தத்துவங்களோடு நாம் ஒன்றி கலந்திருக்கின்றோம்.